இப்போது ஆரம்பிக்கப் போகின்றேன். அதற்கு என்னுடைய குருமார்கள் சத்குரு கிரிய பாபாஜி பதினொன்று சித்தர்மார்களை அழைத்து அதை ஆரம்பிக்கின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நெற்றால் காசி நந்தி தேவர், நெற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் இரண்டு கேள்விகளுடன் தொடங்குவோம். இரண்டு அன்பர்கள், மீண்டும் இரண்டு அன்பர்கள், வேறு அன்பர்கள் எங்களுடைய சத்சங்கத்தில் இருந்து இரண்டு கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியிருந்தார்கள். அந்த இரண்டு கேள்விகளுக்கும் இன்று பாபாஜியுடன் சேர்ந்து இந்த சத்சங்கத்தில் விடை காண்போம். அதை வைத்து சத்சங்கத்தை செய்கின்றேன். முதலாவது கேள்வி, முதலாவது அன்பர் கேட்டது, தனக்கு இந்த ஆன்மீக நாட்குறிப்பை பற்றி மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்துங்கள் சத்சங்கத்தில் என்று. என்றபடியால் நாங்கள் அந்த ஆன்மீக நாட்குறிப்பையும் பார்த்து, இன்னொரு சாதகர் எங்களுடைய சாதகர்களுக்கு தனக்கும் சேர்த்து சக்தி வழிபாடு எவ்வளவு தூரத்திற்கு கிரியா யோகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் என்பதை விளங்கப்படுத்த முடியுமா என்று கேட்டிருந்தார். ரெண்டையும் வைத்து இன்றைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். முதலாவதாக ஆன்மீக நாட்குறிப்பு. ஆன்மீக நாட்குறிப்பை இப்போது இந்த பேண்டமிக்கில் கூட ஒரு நாள் எல்லோருக்கும் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இருப்பினும் அந்த அன்பர் கேட்டதற்காக மீண்டும் ஒருமுறை, ஆன்மீக நாட்குறிப்பு என்று சொன்னால் டயரி, சாரி நாட்குறிப்பு என்று சொன்னால் டயரி, ஆன்மீக நாட்குறிப்பு என்று சொன்னால் ஆன்மீக டயரி. அதாவது எங்களுடைய பாரம்பரியத்தில் எங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோர்களின் பெற்றோர்கள், பழைய சந்ததியினர் எப்போதும் நாட்குறிப்பு எழுதுவது அவர்களுடைய நாளாந்த விஷயமாக இருந்து வந்தது. அது எங்களுடைய தலைமுறையிலிருந்து இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய பெற்றோர்களுடைய தலைமுறையில் அது இருந்து வந்தது, அதற்கு முதலும் இருந்து வந்ததை நான் அறிவேன். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பேரர்கள் மூலமாக நான் அறிந்திருக்கின்றேன். பெற்றோர்களின் பெற்றோர்கள் மூலமாக ஒவ்வொரு புது வருட பிறப்பு வந்தாலும் அவர்கள் முதலாவதாக கடையில் போய் வேண்டிக் கொண்டு வந்து வருவது நாட்குறிப்பு. அதை அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக எழுதினார்கள், ஆன்மீக வாழ்க்கைக்கு அல்ல. அதில் அவர்கள் என்னென்ன எழுதுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை அவர்கள் தங்களுக்குரிய பர்சனல் டைரியாக வைத்திருப்பார்கள். ஏதோ வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய டைரி என்னுடைய வீட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு டைரியாக அடுக்கி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வயதுக்கேற்ற மாதிரி டைரி கூட வளர்ந்து கொண்டு வரும் நாட்குறிப்பு கூட. ஆனால் நாங்கள் ஆன்மீகத்தில் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஆன்மீக நாட்குறிப்பு, அதன் செயல் ஒன்றுதான். என்னத்துக்காக அந்த நாட்குறிப்பு என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆன்மீக விஷயங்களை நாங்கள் எழுதி வைப்பதற்கு, அதை நினைவு கூறுவதற்குமாக அந்த நாட்குறிப்பு முக்கியமாக கருதப்படுகின்றது கிரியா யோகத்தில். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு குருவிடம் தீட்சை எடுத்து அந்த பயிற்சியில் இருக்கும்போது குருவானவர் உங்களுடன் அடிக்கடி உங்களுடைய பயிற்சியின் முன்னேற்றம் பற்றி கேட்கும்போது உங்களுக்கு அந்த தகவலை குருவிடம் கொடுத்து அவருடைய தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு கிடைத்த தகவலை அந்த நாட்குறிப்பு மிகவும் முக்கியமானது. அதாவது நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணி அந்த விஷயங்களை எனக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்ல முடியாது ஆன்மீகத்தில். ஆகவே எந்த நிகழ்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தாலும், ஆன்மீக வாழ்க்கையில் அந்த நிகழ்வுகளை அது தியானத்தில் வந்ததாக இருக்கலாம், உங்களுடைய ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது வந்த விஷயங்களாக இருக்கலாம், ஈவன் கனவில் கூட வந்த விஷயங்களாக இருக்கலாம். அதுகளை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். பெரிய குறிப்பாக எடுக்க தேவையில்லை, சிறிய உங்களுக்கு விளங்கக்கூடிய நிலையில் முறிக்க குறிப்பாக நீங்கள் அதை எடுத்து அதை உங்களுடைய நாளாந்த ஆன்மீக டைரியாக வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆன்மீக பயிற்சி நேரங்களையும் நீங்கள் அதில் குறிப்பிடுவது நல்லது. ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை நீங்கள் உங்களுடைய பயிற்சியை செய்திருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டு வைத்திருப்பது நல்லது. ஏனென்றால் நாங்கள் இந்த ஆன்மீக பயிற்சிகளை நாங்கள் இந்த ஆன்மீக பயிற்சிகளை எந்த நேரத்தில் செய்வதென்பது கிரியா யோகத்தில் முக்கியமானது. எந்த நேரத்தில் செய்வதென்பது கிரியா யோகத்தில் முக்கியமானது என்றபடியால் அந்த நேரத்தை நீங்கள் அது குறிப்பிடுவதால் அந்த நாட்குறிப்பை வைத்து ஒரு நேரம் நீங்கள் உங்களுக்கு டீச்சர் தந்தவருடன் ஆசிரியருடன் கதைக்கும் போதோ அல்லது உங்களுடைய பயிற்சியில் என்னென்ன மாதிரி நடந்தது உங்களுடைய நேரப்பயிற்சி என்பதை அவதானிப்பதற்கும் அது உதவுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலையில் உங்களுடைய பயிற்சியை அந்த 30 நிமிட பயிற்சியை நீங்கள் காலையில் உங்களுடைய பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது தான் மிகவும் உகந்தது, மிகவும் உகந்தது. நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்றில்லை, உங்களுக்கு நேரம் காலம் சரி வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. அந்த பயிற்சியை கூட எங்களுடைய குரு சொல்லி இருக்கின்றார், எல்லோருடைய குருவும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பயிற்சியை ஒரு வருட காலத்துக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று. அதற்குரிய தாய்பரியம் என்னவென்றால் அந்த ஒரு வருட காலத்தில் எங்களுடைய பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு சரியாக ஒரு வருடம் எடுக்கின்றது, 365 நாட்கள். அந்த ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் அந்த பயிற்சியை செய்து கொண்டு வர வேண்டும். அதுவும் ஒரே நேரத்தில் செய்து வந்தால் அதில் சில சித்திகள் உங்களுடைய பயிற்சியில் விரைவாக கிடைக்கும். அது என்ன என்பது நீங்கள் செய்து பார்த்து தான் அடைய வேண்டுமே தவிர அதை சத்சங்கத்தில் கூற முடியாது. ஆகவே அப்படியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பாவது ஏதாவது ஒரு வருடத்தில் தொடர்ந்து நீங்கள் அந்த பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியினை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த ஆன்மீக நாட்குறிப்பு உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி செய்யும் நேரத்தை அது குறிப்பிட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கே தெரியும், ஏதாவது நாள் நீங்கள் தவறவிட்டிருந்தால் இந்த நாள் நான் அந்த நேரத்தில் பயிற்சி செய்யவில்லை என்று கண்டால் அதே நேரத்தில் அதே அடுத்த வருடத்தில் அதே தியதியில் அதே மாதத்தில் நீங்கள் அந்த பயிற்சியை நிச்சயமாக தவறவிடாது அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இதற்குரிய தாய்பரியம் என்னவென்றால் இந்த 365 நாள் 365 பூமியின் சுற்றி பூமி சூரியனை சுற்றி வரும்போது அந்தந்த நிலைகளில் இருந்து உங்களுடைய பயிற்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் அதன் கருத்து. ஒரே நேரத்தில் அப்போது நீங்கள் இந்த வருடத்தில் ஒரு 5 நாட்களை தவறவிட்டு விட்டீர்கள் என்று வைத்தால் அடுத்த வருடத்தில் நீங்கள் அந்த 5 நாட்களிலும் அதே தியதி அதே மாதத்தில் அந்த பயிற்சியை தவறவிடாது செய்தால் ஓரளவு உங்களுடைய மனசாந்திக்காக நீங்கள் 365 நாளும் அதே நேரத்தில் செய்தது என்பது உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பயிற்சியில் சில சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அப்படியான பயிற்சி கிரியா யோகத்தில் முக்கியமானது. அதற்கு கூட இந்த நாட்குறிப்பு என்பது முக்கியமாக தேவையானது ஒன்று. அப்போ இந்த அன்பர் என்னை கேட்டார் நாட்குறிப்பை பற்றி சிறிது விளக்கப்படுத்த சொல்லி. ஆகவே ஆன்மீக நாட்குறிப்பு திரும்பவும் நான் தொகுத்து சொல்லுகின்றேன். ஒன்று, உங்களுடைய சாதனை பயிற்சி நேரத்தை குறிப்பெடுப்பதற்கு. ரெண்டாவது, தியானத்திலோ அல்லது வேறு விஷயத்திலோ உங்களுடைய பயிற்சி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் கிடைத்தால் அந்த அனுபவங்களை எழுதி வைப்பதற்கு. அந்த அனுபவங்களை நீங்கள் உங்களுக்கு டீச்சர் அந்த ஆசிரியருடன் பேசும்போது அவருக்கு என்னென்ன நடந்தது என்று அவர் கேட்கும் போது நீங்கள் அந்த அனுபவங்களை சொல்லி அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் அறிவதற்கு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இந்த ஆன்மீக முன்னேற்றம் என்ன மாதிரி நடந்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் உங்களுடைய டைரியை மீண்டும் புரட்டி பார்க்கும்போது இன்றைக்கு இந்த நாளில் எப்படி இருந்தீர்கள், இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு ஆன்மீக பயிற்சியில் எப்படி முன்னேறினீர்கள் என்ற பல விஷயங்களை அந்த நாட்குறிப்பு உங்களுக்கு தரும். ஆகவே அந்த ஆன்மீக நாட்குறிப்பு கிரியா யோகா சாதகர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்றபடியால் அதை செய்தவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், இன்னும் செய்யாதவர்கள் அதை தொடங்கி செய்யுங்கள் என்று அதற்குரிய விளக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இப்போது விளக்க விடையை காணுவோம். அவர் கேட்டது, சக்தி வழிபாடு. சக்தி வழிபாடு கிரியா யோகத்தில் எவ்வளவு தூரம் முக்கியமானது? அது கிரியா யோகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றதா என்றது கேள்வி, என்பருடைய கேள்வி. எனக்கு தெரிந்த அளவில் எங்களுடைய குருமார்கள் தந்த தகவலையும் கிரியா பாபாஜி தெய்வீய குரலில் கொடுத்த தகவலையும் வைத்து ஒரு தொகுப்பாக ஒரு விஷயங்களை சொல்லிவிடுகின்றேன். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பது சைவ சித்தாந்தம். சக்தியின் சிவனும் அரை பாதி, பாதிக்கு பாதி, பாதி சிவன் பாதி சக்தி, அது சிவம் என்று கொள் சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்கு நீங்கள் எடுத்தாலும் சிவனின் சக்தியும் சேர்ந்துதான் இயங்குகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை கன்செப்ட். அது எந்த சமயமாகவும் இருக்கலாம். எங்கே எடுத்தாலும் இறையருளால் சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி பெண்ணும் ஆணும் சேர்ந்து, அதை நாங்கள் உலகியல் வாழ்க்கையில் பெண்ணும் ஆணும் என்று சொல்லலாம், ரைட். அதாவது இறை வாழ்க்கையில் சிவனும் சக்தியும் என்று சொல்லலாம். ஆனால் அப்படியாகிய ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யும் விஷயங்கள்தான் குடும்பத்தில் கூட அல்லாட்டி இறை நிலையில் கூட அதை ஒரு தத்துவமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த தத்துவத்தின் பிரகாரம் சிவன் எப்பவும் அவர் தன்னுடைய யோகத்தில் அவர் ஒரு அமைதியான நிலையில் இருப்பதென்றும் சைவ சித்தாந்த முறைப்படி, சக்தி தான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பதென்றும் வலுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மையும். சக்தி தான் உலகத்தை இயக்குகின்றார். ஆனால் சிவன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் சும்மா இருக்கவில்லை. எல்லாத்தையும் சக்தி மூலமாக உலகத்தை இயக்கி கொண்டு வருகின்றார் என்பதுதான் சரியான கருத்து. அவர் சும்மா இருக்க சக்தி வேலை செய்கின்றார் என்பதில்லை, அது உலகியல். சிவசக்தி விஷயங்கள், சிவன் பாதி, சிவனில் பாதிதான் சக்தி. சிவன் சக்தி என்ற வகையில் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு, சிவன் என்ற வகையில் அதை அவதானித்து கொண்டு இருப்பதாகவும் சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதான் உண்மை. அதே போல் நீங்கள் யோகத்துக்குள் வந்தீர்கள் என்றாலும், யோக வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோமென்றால் இந்த சக்தி தத்துவத்தை, எங்களுடைய சக்தி என்று சொல்வது யோகத்தில் குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருக்கின்றது. இந்த சக்தியை நாங்கள் எங்களுடைய பிராணயாம, குண்டலினி பிராணயாம பயிற்சி மூலமாக இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் மெதுவாக மேலே எழுப்பி, மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அனாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற சக்கரங்கள் ஊடாக இறுதியாக கொண்டு வந்து, எங்களுடைய சிவசக்தி என்று சொல்லப்படும் சகசாரத்தில் இருக்கும் சிவனுடன் இணைப்பதுதான் யோகம். அதாவது சக்தியாகிய குண்டலினி சக்தியை சகசாரத்தில் இருக்கும் இறை நிலையான சிவனிடம் சேர்ப்பது யோகம். அப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சக்தி கூட இந்த சிவசக்தி கன்செப்ட், அதாவது இந்த கன்செப்ட் என்று சொல்கிற சிவசக்தி விஷயங்கள் யோகத்தில் கூட உண்மையாகவே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாபாஜியின் தெய்வீக குரலில் பாபாஜி பல இடங்களில் அவருடைய சீடர்களான யோகி ராமையா மற்றது நீலகண்டன் அவர்களுக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். சக்தி கோவில்களில் போய் சாதனை செய்யும்படி சில சில சக்தி கோவில்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்றபடியால் கிரியா யோகா சாதகர்களுக்கு சக்தி வழிபாடு தேவை என்பதை அவர் அந்த உதாரணங்கள் மூலம் கொடுத்திருக்கின்றார் அந்த புத்தகத்தில். அது மாத்திரமல்ல, சில இடங்களில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரியா அன்னை, நாகலட்சுமி அன்னை யோகி ராமையாவுக்கும் நீலகண்டனுக்கும் சில தடவைகள் அவர்களுக்குரிய தவம் செய்யும் நிலைக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த தவத்தை அவள் நடத்துவாள் என்று சில குறிப்புகள் கொடுத்திருக்கின்றார். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகின்றதென்றால், அவரும் நாகலட்சுமி அன்னை அவர்களை வைத்து எங்களுடைய ஆன்மாக்களுடைய யோகா பயிற்சியை துரிதப்படுத்துகின்றார் என்பதுதான் எனக்கு தெரிந்த விளக்கம். அதாவது சிவசக்தி என்ன மாதிரி சிவசக்தி தத்துவத்தை சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே போல் பாபாஜி நாகலட்சுமி அன்னையுடைய தத்துவத்தை கிரியா யோகத்தில் நாசூக்காக பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த அன்பர் சொன்ன விஷயத்துக்கேற்ப சக்தி வழிபாடு எங்களுடைய கிரியா யோகத்திலும் முக்கியமானது. அதைத்தான் எங்களுடைய சங்கங்களில் எல்லாவற்றிலும் இப்போது கடைசி ஒரு 12 வருடங்களாக துளசி வழிபாடாக நாங்கள் செய்து வருகின்றோம். மாதத்துக்கு ஒரு முறை துளசி பூஜா செய்வதற்குரிய காரணம் அது சக்தி வழிபாடு. ஆனால் சிலர் நாங்கள் அந்த சக்தி வழிபாட்டு முறையை அன்னையரை கொண்டே செய்கின்றோம். அதாவது அந்த இடத்தில் எங்களுடைய அன்னைமார்கள் எல்லோருக்கும் அந்த பூஜையை செய்ய சொல்லி அவர்களுடன் நாங்கள் இணைந்திருந்து அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து அவர்களுடைய நிலை, அவர்கள் கூட அந்த நிலையில் வாழ்ந்து வர வேண்டும், அந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த துளசி பூசையை செய்து வருகின்றோம். அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் கிரியா யோகத்தில் செய்து வருவது யோகியார் சுவாமிராம் எல்லா குருமார்களும் அந்த பூசையில் மிகுந்த அக்கறை காட்டி செய்வார்கள். ஆகவே எங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கையில் எங்களுடைய கிரியா யோகா பாதையில் இந்த சக்தி வழிபாட்டை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் சிலர் சில சாதகர்கள் பக்குவம் அடையும் வரையும் இது பெண்களுடைய பூசைதானே, நான் இன்றைக்கு வராமல் நிற்போம், அல்லாட்டி வந்தாலும் அதில் நாங்கள் இருக்க தேவையில்லை, அது பெண்களுடையதென்று உலகியல் அளவில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் என்ற தத்துவத்திற்கேற்ப அவர்கள் கொஞ்சம் விலத்தி கொள்ளுகின்றார்கள். ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் பக்குவம் அடையும் போது அதை விலத்தி கொண்டவர்கள் மீண்டும் வந்து அதில் சேர்ந்திருப்பதை நான் கண்ணால் பார்த்து கொண்டு வருகின்றேன். என்றபடியால் உலகியல் முறையில் ஆண் ஆதிக்கம் என்று சொல்லலாம், பெண் அடிமைப்பட்டவள் என்று சொல்லலாம், அதெல்லாம் உலகியல். ஆனால் இறை நிலையிலும் சரி யோக நிலையிலும் சரி இரண்டும் சமனானது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சமனானது என்பதற்கு யோகத்தில் வைத்து நான் தரும் விளக்கம் என்னவென்றால், இரண்டும் ஆன்மாக்கள். இந்த பிறப்பில் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருக்கும் ஆன்மாக்கள் அடுத்த பிறப்பில் அது மாறிக்கூடி பிறக்கலாம். பெண்ணாக இருந்த ஆன்மா ஆணாகவும், ஆணாக இருந்த ஆன்மா பெண்ணாகவும் பிறக்கலாம். அதற்குரிய கருத்து என்னவென்றால், ஆன்மாவுக்கு பெண் ஆண் என்ற பாகுபாடு இல்லை, அது ஆன்மா. என்றபடியால் இந்த சக்தி வழிபாடு கூட, சிவசக்தி வழிபாடு கூட, அது அந்த சைவ சித்தாந்தத்திலும் சரி யோகத்திலும் சரி அது எங்களுக்கு தெரிந்ததை உணர்வுபடுத்துவதற்கு அது சிவன் சக்தியாக இருக்கின்றதே தவிர ரெண்டு ஆன்மாவும் ஆன்மாதான், அதற்கு வேறுபாடு இல்லை. அதற்கு கிடைக்கப்பட்ட பெயர்கள் தான் அந்த பெயர்களே தவிர ஆன்ம நிலையில் பார்க்கும்போது, இறை நிலையில் பார்க்கும்போது எல்லாம் ஒன்று. இந்த ஆன்ம நிலையை ஒன்றென்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், வேறுபாடு இல்லாது, ஏனென்றால் இறைவனும் ஒன்றுதான். ஆனால் இந்த சக்தி, அதாவது இந்த உலகத்தை நாங்கள் உலகத்தை இயக்கி கொண்டு போடுவதற்காகத்தான் இறை நிலையில் அவர் சக்தி நிலையாகவும், அதை அவதானிப்பவர் போல் சாட்சி நிலையாகவும் இருந்து அந்த இயக்கத்தை நடத்தி வருகின்றார் என்பது ஒரு கருத்து மாத்திரமல்ல உண்மையும் கூட. ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்தில் சக்தி வழிபாடு அந்த அன்பர் கேட்டது மாதிரி முக்கியமானதொன்று. அதை செய்யாதவர்கள் நீங்கள் அதை செய்ய வேண்டும், ஏனென்றால் அது உங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்கு அந்த சக்தி வழிபாடும் ஒரு வகையில் முக்கியமானது. அதே இடத்தில் நீங்கள் அந்த சக்தி வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டு வரும்போது அதில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள், உங்களுடைய சாதனையில் கிடைக்கும் அனுபவங்கள் கூடிக்கொண்டு போவதை நீங்கள் உணர்வீர்கள். அது மாத்திரமல்ல, யோகியாருடைய 8 மணித்தியாலம் சாதனை, 8 மணித்தியாலம் வேலை, 8 மணித்தியாலம் ஓய்வு என்ற 24 மணித்தியாலத்தில் செய்யப்படும் அதி உயர்ந்த யோக சாதனையில் அது எங்களுடைய சங்கத்தில் எல்லா சங்கத்திலும் அவர்களுடைய சங்க சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சங்கத்திலும் கனடா சங்கத்தில் கீழே இருக்கின்றது. தெரியாத அன்பர்களுக்காக போய் அந்த சாதனை நேரத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த 8 மணி சாதனையில் அன்னைக்குரிய சாதனை நேரமும் 2 இடத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் அன்னைக்கு சாதனை செய்யுங்கள் என்று யோகியார் எங்களுக்கு தகவல் தந்திருக்கின்றார். ஆகவே அந்த முழு சாதனையில் கூட எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அன்னைக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சக்தி சாதனைக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த சாதனையை சக்திக்காக செய்ய வேண்டும், செய்து அதில் கிடைக்கும் சாதனை பெறுபவர்களையும் நீங்கள் உங்களுடைய சாதனையில் வைத்து அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்க முன் பாபாஜி எங்கு இந்த இந்த சக்தியை பற்றி சொல்லியிருக்கின்றார், ரெண்டு பக்கத்தில் சொல்லியிருக்கின்றார் வைசப் பாபாஜியில், அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ரெண்டு பக்கத்தையும் உங்களுக்கு நான் இப்போது வாசித்து காட்டுகின்றேன். விளக்கம் சொல்லாமல் உங்களுடைய அறிவு நிலையில் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது பக்கம் 98, பக்கம் 99 இருக்கின்றது. அதை வாசிக்கின்றேன், இலகுவான தமிழில் இருக்கின்றது, நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆன்மீக பரிமாண வளர்ச்சியின் நோக்கம் மனித மனத்தை தெய்வீக நிலையில் உயர் மனமாக்குவதே. சாதகர் தெய்வீக அருளை நோக்கி சென்று அது உலகில் கீழிறங்கி வந்து நிலைப்புரை செய்ய வேண்டும். இதுவே மார்க்கம். யோகத்தை அளிப்பவர் தெய்வீக உயர் மனதை அடைய சத்குரு உடைய சத்குரு அவரே சாதனைக்கு துணை நிற்பவர். ஆன்மாவில் அவர் வசிக்கின்றார். இருப்பினும் சில கேள்விகள் எழுகின்றன. ஈஸ்வரனை பொறுத்தவரையில் சக்தியின் நிலைப்பாடு என்ன? படைப்பின் பரிமாண இருப்பை ஈஸ்வரன் கவனிக்கிறார். சாதனையில் அவளிடம் எது யாரிடம் சரணாகதி செய்வது? ஈஸ்வரனிடத்திலா அல்லது ஈஸ்வரி இடத்திலா? சரண் புரியும் மனிதனுக்குரிய இடம் எது? அவன் விதி எது? தெளிவாக்க முயல்வோம். பரம சத்தியம் என்பது ஒன்றே, அது சச்சிதானந்த வடிவுடையது. ஈஸ்வரன் சக்தி இருவரும் உயர்ந்த உண்மையே. சர்வ வல்லமையுடைய ஈஸ்வரன் படைப்பை நோக்கி திரும்புகின்றான். தன் வெளிப்பாட்டை சக்தியில் காண்கின்றான். வெளிப்படுவது எல்லாம் சக்தியிடத்தே. எனவே அவனுக்கு எல்லாம் அவளே. தன் அருகில் அவள் இருக்கும் போது படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது. அவனுக்குள் அவள் நிறைந்திருக்கின்றாள். எனவே எல்லாம் அவனே. அவர்கள் உறவு தாத்தன்மிய சம்பந்தம். இருவரும் ஒன்றே. ஒன்றின் வெளிப்பாடாக மற்றொருவர் ஒருவர் இன்னொருவருக்கு துணைநிலையில் அமைகிறார். அவனுடைய வெளிப்பாடுகளை அவள் செய்கின்றாள். அவன் பார்வை அவள் மீது. எனவே அவன் வெளிப்பாட்டை அவள் தாங்குகின்றாள். அவள் வெளிப்படுத்துகின்றாள், அவன் வெளிப்படுகின்றான். அவள் இல்லாமல் வெளிப்பாடு இல்லை, அவன் இல்லாமல் அவள் இல்லை. அவனுக்கும் எல்லாம் அவளே, அவளுக்கும் எல்லாம் அவனே. விழிப்புணர்வு பெற்ற மனித ஆன்மாவுக்கே அவனே அவள், அவளே அவன். படைக்க பொறுப்பு அவளுடையது, படைக்கும் பொறுப்பு அவளுடையது. சாதனையை அவள் கவனிக்கின்றாள். இதனால் பெரும்பொருளின் யோகசக்தி இறங்கி வந்து ஆன்மாவை தெய்வீகமாக்கி புனித பிறப்பை அளிக்கின்றது. ஈஸ்வரனின் அனுமதியோடு அவள் உலகத்தில் இறங்குகின்றாள். மனிதனை ஆன்மீக நிலையில் உயர்த்த அவள் கீழிறங்குகின்றாள். இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது அவளே. ஈஸ்வரன் அவளை தொடர்கின்றான். மக்கள் குறிப்பிடும் உயர்மன வாழ்வை இப்புவியிலேயே அவள் அளிக்கின்றாள். சக்தி செயல்படுகின்றால் ஈஸ்வரன் செயல்படாமல் சும்மா இருக்கின்றார் என்பது தவறான கருத்து. படைப்பின் பின்புலத்தில் அழிக்க இயலாத ஒரு மௌனம் இருக்கின்றது. அதுவே சக்தியின் மிக உயரிய நிலை. பேருணர்வின் அணை அங்குதான் இருக்கின்றது. அங்கிருந்துதான் சக்தனும் சக்தியும் செயல்படுகின்றார்கள். வெளிப்பாட்டை நோக்கி செல்கின்றார்கள். குழப்பத்திலிருந்து அண்டத்தை படைக்கின்றார்கள். அண்ட பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்தே உழைத்து உழைப்பின் பயனை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அன்னை நடத்துகின்றால் அவர் தொடர்கின்றார். இருவருக்கும் சரணாகதி என்பது முக்கியம். எல்லா ஆதாரங்களையும் அவனிடத்தில் கொடுத்தல் என்பது இதன் பொருள். மனித அமைப்பை அவன் தூய்மை செய்து காலியாக்கி அதனை மீண்டும் தெய்வீகத்தால் நிறைத்து அதன் விளைவாக உயர்மன சக்தி நம் வாழ்க்கையை ஆளும்படி செய்வாள். இவ்வாறு அன்னை ஒரு புறமும் ஈஸ்வரனோடும் மறுபுறமும் படைப்போடும் உடன் நிற்பாள். அவள்தான் பராசக்தி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.